கல்லங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதி. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காதி, கர்த்தரின் வருகை நிற்காதி. அத்திமரம் துளிர் விட்டது வசந்த காலமே, ஆபத்துகள் நெருங்கியது இயேசு வருகையின் நேரமே, இயேசு வருகையின் நேரமே. நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகள் கேட்டிடுதே, இன்று வீட்டுக்கு வீடு பகை எழும்பி பகையினில் கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காதி, கர்த்தரின் வருகை நிற்காதி.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே. தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் உடைய பிரச்சனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த ஆராதனை விழித்திருங்கள் என்ற தலைப்பினிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து கடந்து சென்றோம். ஏன் நான் விழித்திருக்க வேண்டும்? உள்ளான வாழ்க்கையிலே, வெளியான வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, ஊழிய வாழ்க்கையிலே நாம் எப்படி விழித்திருக்க வேண்டும், விழித்திராவிட்டால் அதனுடைய பலன் என்ன என்பதை குறித்து சில வார்த்தைகளை நாம் பார்த்து, சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல் நம்மை எப்படி பிடித்து விழுங்கலாம், எப்படி நம்மளை பாவத்திலே தள்ளலாம், எப்படி தேவனை விட்டங்களை பிரித்து விடலாம் என்று சொல்லி அவன் திரிகிறதை குறித்து, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை கடந்த ஆராதனையிலே பார்த்து கடந்து சென்றோம். அந்த ஆராதனையிலே இதையிலே நாம் சில வார்த்தைகளை பார்த்தோம். கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்கும், இயேசுவின் வருகை எந்த வண்ணத்தில் இருக்கும், அது எந்த நாள் நடக்கும், அது எந்த நேரத்தில் நடக்கும் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை அங்கே பார்த்தோம். இன்றைய நாளிலே அதை தொடர்ந்து சில காரியங்களை பார்த்து, கிறிஸ்துவின் வருகை ஏன் அவசியம், அவர் வருகிற பொழுது என்ன நடக்கிறது, அவருடைய வருகைக்கு சாத்தியமாக இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்து கடந்து செல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது இருக்கும், கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும் என்பதை விட கிறிஸ்துவின் வருகை எப்ப இருக்கும் என்பது தான் முக்கியமானது. கிறிஸ்துவின் வருகை அது ஆரகோரமாக இருக்கும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் தடவை வந்தது போல இரண்டாவது தடவை பகிரங்க வருகை இருக்கவே இருக்க முடியாது. அவர் ஏதோ ஒரு தேசத்திலே இஸ்ரவேலே பெத்லகேமிலே வரப்போகிறது கிடையாது. அவர் வருகிற பொழுது வானங்கள் திறக்கப்படும், தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் சேர்ந்து எக்கால சத்தம். முதலாவது முறை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது வேத சாஸ்திரிகள், ராஜாக்கள், இப்படியான சில முக்கியமானவர்கள், மேற்பர்கள், இவர்கள் கிறிஸ்து பிறந்ததை கண்டுகொண்டார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே வண்ணமாக அவர் திரும்பி வருவார், எப்படி உன் கண்களுக்கு முன்பாக அவர் போனாரோ அதே வண்ணமாக எல்லா ஜனங்களும் பார்க்கிற விதத்திலே அவர்களை குத்தினவர்கள், அவர்களை அடித்தவர்கள், அவரை சித்திர எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக அவர் வருவார், வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் எப்பொழுது வருவார், அவர் எப்பொழுது வருவார், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பதை குறித்து நாம் பார்த்து சில காரியங்களை கலந்து. மத்தேயு 24 36 வாசிங்கள். மத்தேயு 24 36.
அந்த நாளையும் அந்த நாளியையும் என்றா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
சோ என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறதை யார் அறிந்து கொள்வார்? பிதாவை தவிர கிறிஸ்துவின் வருகை யாராலும் எவராலும் முன்குறித்து சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து வார மாசம் வருகிறார், சபையெல்லாம் ஒழுங்காக இருக்கும் பாருங்க, அட்டவாசம் பண்றவர்களெல்லாம் சரியாயிருவாங்க பாருங்க, அநியாயம் பண்றவெல்லாம் சபைக்குள்ள ஓடி வந்துடுவாங்க பாருங்க. சில பேர் சொல்லுகிறது போல இல்லையா, வாலிப நாட்களில் வாழ்ந்துவிட்டு வைபோதிக காலத்திலே சபைக்கு போவோம் என்ற ஞானிகள் இல்லையா, அந்த ஞானிகள் எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க பாருங்க. என் ஆண்டவர் அவர்களையும் விட ஞானி என்பது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படித்தான் ஒரு காலத்தில் என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த மாசம் இந்த தேசியிலே வருவர் என்று சொல்லி இருந்தாலும் இப்படிப்பட்ட கேசெல்லாம் அவர் பிரித்துத்தான் இருப்பார், இப்படிப்பட்ட கேசெல்லாம் தள்ளித்தான் விட்டிருப்பார். அதுக்குரிய ஆதாரங்கள் ஏராளம் இருக்கிறது வேதத்தில். சிலர் பார்த்து உங்களை அறியன் என்று சொல்லி தள்ளி விடுகிறார் இல்லையா, அப்படி பல காரியங்கள். அதை விடுங்க, பிதாவை தவிர இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதான் வருது வரத்தில் எத்தனை தூதர்கள் அவர்களுக்கு முக்கியமாக இருப்பார்கள், முக்கியமான தூதர்கள் எல்லாம் வந்து கேட்பார்கள், பழகுவார்கள், சில காரியங்கள் இவர்களுக்கு கூடாது தெரியாது. அவர்களுக்கு கூட இயேசு எப்ப வருவார் என்று சொல்லி தெரியாது. அவர் வருகிறது நிச்சயம், ஆனால் எப்ப வருவார் தெரியாது. ஆகையினாலே நீ விழித்த, ஆகையினாலே நீ என்ன செய், விழித்து ஆயத்தமாயிரு, கருத்தாயிரு. அபாயம் என்பார்கள் தெரியுமா, கிறிஸ்தவ வாழ்க்கை அது அபாயம். ஏன் தெரியுமா, எப்ப இயேசு வருவார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்து எப்படி பிறந்தது உண்மையோ, எப்படி கிறிஸ்து வளர்ந்தது உண்மையோ, எப்படி கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது உண்மையோ, எப்படி இயேசு மூன்றாம் நாள் ஊரோடு எழுந்தது உண்மையோ, அதை விட உண்மை என்ன தெரியுமா, அவர் வருகிறார். ஏன் தெரியுமா, இவ்வளவு காரியமும் செய்தது ஏன் தெரியுமா, இந்த ஒரு நாளுக்காக வேண்டித்தான். அந்த நாளை இயேசு மிஸ் பண்ணுவாரா? கெஸ்தமனி தோட்டத்தில் இருந்து போன அவர் சொன்னார், கஷ்டமா இருக்குது ஆண்டவர், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொன்னவர் இப்ப பிதா. முதல் முறை ஆண்டவர் வந்தது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு வந்தார், இந்த முறை அவர் வருகிறது ராஜாதி ராஜாவாக சேனைகளோடு மனவாட்டியை கொண்டு சபைகளை சந்திக்க அவர் வருகிற பொழுது அவர் வராமல் இருப்பாரா? அவர் வருகிறது நிச்சயம், ஆனால் எப்போ வருவார், எப்போ வருவார்? பிதாவை தவிர தூதர்களோ பரிசுத்தவான்களோ சபைகளோ ஊழியர்களோ விசுவாசிகளோ அல்லாவிட்டால் இந்த உலகமோ உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளோ எவருக்கும் கிறிஸ்து வருகிற நாளை முன்குறிக்க முடியாது. அப்படி ஒருவர் முன்குறிப்பாரா இருந்தால் அவர் யார் தெரியுமா, கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி. வழங்குறதா, இது ஒரே ஒரு காரியம், இயேசு வருவதை ஒரு மனிதன் முன்குறிப்பானா இருந்தால் தேவன் மனிதனுடைய பேரிலையும் கூட முன்குறிக்கப்படுவார்களா இருந்தால் ஏதோ ஒன்று பிழைச்சிருக்கு, ஏதோ ஒன்று பிழைச்சிருக்குது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இரண்டாவது வெளிப்படுத்தல் 16 15 வாசிங்கள். வெளிப்படுத்தல் 16 15.
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
இதோ சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்லவில்லை, இதோ திருடனை போல நான் வருகிறேன். முதலாவது என்ன, இயேசு வருவதை யாராலும் சொல்ல முடியாது, முன்கறிக்க முடியாது. ஆனா வேதத்திலே நடக்கிறவர்களை வைத்து நாம் எந்த நேரத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நல்ல ஆவிக்குரிய மனுஷன் பிடித்துக் கொள்வான். அது உண்மை. ஆனால் நீ சொல்ல முடியாது கிறிஸ்து இந்த நேரத்தில் வருவார். அடுத்தது என்ன சொல்றது? கண்ணனை போல அவர் எப்படி வருவாரா? திருடனை போல அவர் வருவார். சொல்லிட்டு வரமாட்டேன், சொல்லிட்டு வந்தா எல்லாரும் இன்றைக்கு நம்ம வீட்டுல யாராவது வர்றேன்னு சொல்லிச்சுன்னா நம்மட வீடெல்லாம் சரியா செய்வோம் பாருங்க, நல்லா கிளீன் பண்ணி வச்சுப்போம், ஊத்தொன்னு இல்லாத படிக்கு பாதுகாத்துக்கணும். ஏன் வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா? சொல்லாம வந்தா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், என்ன தெரியுமா சொல்லுவோம், ஒருத்தருமே சொல்றது இல்லையா, என்ன தெரியுமா சொல்லுவோம், வீடெல்லாம் குப்பையா இருக்குங்க, ஒன்றுமே ஒதுக்க இல்ல பாருங்க, வர்றவங்களும் மொத்தத்துக்கு என்ன சொல்றது பரவாயில்லைங்க. இயேசு சொல்லிட்டு வந்தாலும் சரி சொல்லாம வந்தாலும் சரி வீடு குப்பையா இருந்தா இருந்ததுதான், எதுவும் செய்ய முடியாது. இந்த காலகட்டம் தான் உன்னுடைய வீடு என்னுடைய வீடு கிளீன் பண்ண வேண்டிய கிருபையின் காலம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவர் சொல்ற வாசல் படியில் நின்று கட்டி கொண்டிருக்கிறார், அவர் ஆயத்தப்பட்டு விட்டார். திருடனை போல நான் வருகிறேன். சில திருடர்களுக்கு ஆண்டவர் திருடனை போல வந்தாத்தான் சரிவாங்க. ஆவிக்குரிய திருடர்கள், ஆவிக்குரிய அவர்களுக்கு ஆண்டவர் அப்படி வந்தாத்தான் சரி பாருங்க இல்லையா. முதலாவது ஒருவரும் அறியார், இரண்டாவது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, நான் சொல்லாம வருவேன். திருட எந்த நேரத்தில் வருவான்? பட்ட பகல்ல வருவானா? நான் போன ஒரு கதைன்னு சொன்னேன் இல்லையா, பட்ட பகல்லையோ என்ன தெரியாது, நித்திர கொண்ட வீட்டுக்கு நித்திர கொண்டிருந்த மனுஷன் நித்திர கொள்ளத்தக்கையாவே கள்ளன் வந்து கலவெடுத்துட்டு போயிட்டான், கள்ளன் வந்து கலவெடுத்துட்டு போயிட்டான். அந்த முறையில நீ வாழ்ந்து கொண்டு இருந்தால் கிறிஸ்து வருகிறது உனக்கு தெரியாது, இயேசு போகிறது உனக்கு தெரியாது பார் இல்லையா. கிறிஸ்து வருகிறது நமக்கு தெரியாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படி தூக்கம் பாருங்க, அப்படி நித்திர பாருங்க. மூன்றாவது வெளிப்படுத்தல் 22:20 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:20,
இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்றார். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
மெய்யாகவே நான் எப்படி வருகிறேன்? சீக்கிரத்தில். இயேசு எப்படி வருகிறார்? சீக்கிரமாக வருகிறேன். இன்றைக்கு நாம் ஏனோ தானோண்டு சொல்லி ஓடி அலங்கி ஆறி ஊழியம் செய்கிற மாதிரி இல்ல, அவர் அவருடைய ஊழியத்திலே சரியாக இருக்கிறார். எப்படி தெரியுமா வர்றா? சீக்கிரத்தில் வருகிறேன். ஆனா எப்ப வருவேன்? சீக்கிரமாக வருகிறேன். உங்களுக்கு தெரியுமா நான் உடனே வர்றேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அப்ப நாம எப்படி தெரியுமா ஆயத்தின? இப்ப ஒரு ஆள் வருவார், உடனே ஒரு ஆள் வருவார், நாம் அதுக்குரிய காரியத்தை டக்கு ஆயத்தப்படுத்தும் தெரியுமா, உடனே வர்றது. அது அர்த்தம் என்ன தெரியுமா, நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிரு, இப்ப வர்றார் இயேசு, இந்த வந்து கொண்டு இருக்கிறேன். என்ன சொல்ற? சீக்கிரமாக வருகிறேன். ஒருவர் ரெண்டு வீட்டுக்கு ஒருவா இருந்துச்சுன்னா இந்த இப்ப 5 நிமிஷத்துல நான் வீட்டு வாசல்ல நிக்கிறேன்னு சொல்ல நாம என்ன செய்வோம்? அதுக்குரிய மாதிரி ஆயத்தப்படுவோம் இல்லையா? இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் சீக்கிரமாக வருகிறேன், ஆயத்துட்டேன், நான் ரெடி ஆயிட்டேன், வந்துட்டு இருக்கிறேன், சீக்கிரமாக வருகிறேன். நீ ஆயத்துமா? இயேசு எப்ப வருவாரு? எப்ப வருவாரு? ஆராதனைக்கு டைம் இருக்குது, 2 மணிக்கு ஆராதனை. ஜபக்கூட்டத்துக்கு டைம் இருக்குது, 8 மணிக்கு ஜபக்கூட்டம். வீட்டு கூட்டத்துக்கு டைம் இருக்கிறது, 8 மணிக்கு நாங்க வருவோம். இந்த டைமே பிக்கப் பண்ணாத நாம இயேசு தான் வருகிற டைம் கொடுத்து நாம பிக்கப் பண்ணி இருப்போமான்னு சொல்லி நான் கேட்கிறேன். சரியா? இந்த டைமே கவர் பண்ண தெரியாத நாங்க இயேசு வருகிற டைம் எப்படி கவர் பண்ணி இருப்போம்? அதனாலதான் அவர் சொன்னார் என்ன தெரியுமா, யாருக்கும் தெரியாது, நான் வருகிற டைம் யாருக்கும் தெரியாது, மெய்யாகவே நான் வருகிறேன், ஆனா சீக்கிரமாய் நான் வருகிறேன். இயேசு எப்பொழுது வருவார்? அடுத்தது வாசிங்க, கிறிஸ்து ஏன் வருகிறார்? ஏன் இயேசு வருகிறார்? சபை இருக்கிறது, மரித்தால் பரலோகம் சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ சொல்லி இருக்குது, நாம செய்கிற ஆண்டவருக்காண்டி வாழ்ந்து கொண்டிருக்க, அப்பயே அவர் வரணும். அவர் செய்ய வேண்டியது செய்ய முடித்தாயிடுது. சிலுவையில் ஆண்டவர் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. நான் வந்த நோக்கம், நான் பிறந்த நோக்கம், நான் வர வேண்டிய வழி, இந்த ஊழியம் எல்லாம் முடிந்தது. நான் ஏன் இப்ப ஏன் ஆண்டவர் வரணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் நான் வரணும்? உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் இருக்கிறவர்களே இந்த பூமி, இந்த பூமி ஒரு காலகட்டத்தில் அழிந்து போம் என்பதை குறித்து அவர்கள் இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். பின்னுக்கு பார்த்துருங்க, அது நல்லது இல்லையா? இப்ப வாசிங்க, ஜோபான் 14:3, ஜோபான் 14:3 வசனம் சீக்கிரமா வாசிங்க.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாவது தடவையாய் வர வேண்டிய அதி முக்கிய அவசியம் என்ன தெரியுமா? அவர் இருக்கிற இடத்திலே நீயும் இருக்க, அவர் இருக்கிற இடத்துல உன்னை அழைத்து செல்லும்படியாக, அதான் இங்க பிரதான நோக்கத்தில் உண்டு. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையிலே இங்க வர வேண்டியதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் அவர் அழைத்து செல்வதற்கு. மனவாட்டியாகிய இந்த சபையை, மனவாளனாகிய தேவன் அவர் சந்திக்க வருகிறார். அந்த பெரிய நாளை தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும். அது முக்கியமானது. அதை விட ஒரு மேன்மையான காரியம் எதுவும் கிடையாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார் தான், அது மேன்மையானது. ஏன் தெரியுமா? என்னை அவர் அழைத்துக் கொண்டு போக வருகிறார். என்னை அவர் தான் இருக்கிற இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் உனக்கு ஒன்று ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறேன். அது ஆயத்தம் பண்ணி முடிந்தது பின்பு நான் வருகிறேன். ஏன்? உன்னை நான் அழைத்துக் கொண்டு போவதற்கு. உன்னை நான் அழைத்துக் கொண்டு போவதற்கு. இரண்டாவது சங்கீதம் 19:13 வாசிங்கள். சங்கீதம் 19:13,
துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன்.
சங்கீதம் 19:13 வாசிங்க.
அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு.
அதுல இந்த பூமியை நியாயத்திற்கு வருகிறான் சொல்லி வசம் வந்துட்டீங்க இருக்கா? பாசிங்க, 4வது.
அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை.
அதுல அது விடுங்க, அதுல ஒரு இடத்துல வருது. அவர் வருகிறார், பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் தேவனுடைய வார்த்தையோடு சத்தியத்தோடு நியாயந்திருப்பார். சங்கீதத்தில் வேற இருக்கலாம். ஓகே, அவர் வருகிறவருடைய பிரதான நோக்கம் இரண்டாவது என்ன தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பூமியை நியாயம் தீர்ப்பதற்கென்று வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. முதலாவது என்ன சொல்லுகிறது? அவர் என்னையும் உன்னையும் அழைத்துக் கொண்டு போவதற்கு, அவர் இருக்கிற அந்த இடத்துல என்னையும் உன்னையும் வாழ வைப்பதற்கு அவர் வருகிறார். இரண்டாவது என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறாரா? இந்த நியாயத்தீர்ப்பு ரெண்டு விதமான காரியம் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு எங்க தொடங்குகிறது தெரியுமா? சபையில், தேவனுடைய சபையிலே நியாயத்தீர்ப்பு தொடங்குகிறது. இரண்டாவது, பூமியில இருக்கிறவர்கள், அநியாயமா இருக்கிறவர்கள், அக்கிரம வாழ்க்கையில இருக்கிறவர்கள், ஏனோ தானோண்டு வாழுகிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் எல்லாரையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவே முதலாவது, அவர் இருக்கிற இடத்துல என்னையும் உன்னையும் சேர்க்க அவர் வருகிறார். இரண்டாவது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். மூன்றாவது எழுதுங்க, மத்தேயு 25வது அதிகாரம், மத்தேயு 25வது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்க. மத்தேயு 25 ஒன்றிலிருந்து வாசிங்க.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னியர்களுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னியர்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள்
என்றார்கள். இந்த 10 கன்னிகைகளை குறித்து நான் போன முறையும் கொஞ்சம் அதை குறித்து பேசினேன். இங்க என்ன சொல்லப்படுகிறது, ஆயத்தப்பட்டு சபையில இருக்கிற சபை என்ன செய்கிறது, கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த பொழுது, இயேசு வந்த பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது, தேவனுடைய சமூகத்திலே கனியுள்ளவர்களாய் வாழ்ந்தவர்களை, தேவனுடைய சபையிலே கனியுள்ளவர்களாய் வாழ்ந்தவர்களை தேவன் அழைத்து சென்றார் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம் இல்லையா. தேவனை கண்டு வாழுகிற கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷியை, ஒரு மனுஷனை தேவன் என்னத்துக்கு சந்திக்க வருகிறார். கனியுள்ள வாழ்வு, நமக்கு கனி என்றால் என்ன தெரியுமா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நற்காரியங்கள். அல்லாஹ்வுத்தால் வேதத்தில் நமக்கு ஏராளமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. கனியுள்ள வாழ்வு, அபிஷேகம் உள்ள வாழ்வு, எண்ணெய் உள்ள வாழ்வு, தேவ வார்த்தை மீது நடக்கிற ஒரு வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு சபையை தேவன் என்ன செய்கிறார், சந்திக்க வருகிறார், சந்திக்க வருகிறார். தேவனுடைய நினைக்கிற நினைவின்படியும் தேவன் கொடுத்த கோட்டின்படி வாழுகிற சபைகளை தேவன் என்ன செய்ய வருகிறார், அழைத்துக் கொண்டு போக வருகிறார். இன்றைக்கு நாம் அநேகர் தேவனுடைய வருகை குறித்து சிந்திப்பதில்லை, தேவனுடைய வருகை குறித்து யோசிப்பதில்லை. நாம் சபைக்குள்ளே இருக்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம், சபை தேவனுடையது, தேவன் இறங்கி வருகிறார், தேவன் பேசுகிறார் என்ற கருத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி விடுகிறோம். கிறிஸ்துவின் வருகை அந்த நாள் அநேகருக்கு ஐயோ என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்து வருகிற அந்த நாள் அநேகருக்கு ஐயோ, வழியில இருக்கிறவர்களை குறித்து நாம் பேசல, அநேகருக்கு வேதத்தை பக்கத்திலே வைத்திருந்தவர்கள், வேதத்தை புரட்டி புரட்டி பார்த்தவர்கள், இங்கே 5 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள், கைவிடப்படுகிறார்கள். 5 பேர் கைவிடப்பட்டார்கள், சபையில் அறவாசி நின்று விட்டது. எங்கே விதைக்கப்பட்ட வார்த்தைகள் உண்டு, பேசப்பட்ட வார்த்தைகள் உண்டு, வழிநடத்தப்பட்ட விதங்கள் உண்டு, கொடுக்கப்பட்ட ஊழியர் உண்டு, ஆனால் சபையிலோ அறவாசி கைவிடப்பட்டு விட்டது. நித்திரை, விழித்தில்லாத வாழ்வு, கனி இல்லாத வாழ்வு, வந்தமா போனமா. நரகத்தை குறித்து கொஞ்சம் பிரசங்கிக்கணும் பாருங்க, ஒரு தடவை தான் நரகத்தை குறித்து நான் பிரசங்கித்திருக்கேன். என்ன நரகம், அது எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா. நரகத்தில் என்ன நடக்கிறது, இன்னைக்கு பரலோகத்தில் என்ன நடக்கிறது, சபையில என்ன நடக்கிறது என்பதில் நாம் எல்லாரும் ஊக்கமாக இருக்கிறோம். ஆனால் நரகத்தில் என்ன நடக்கிறது, ஆபிரகாம் மடியிலே ஒருவர் தங்கி இருந்தார், ஐஸ்வர்யவான் என்றவர் நரகத்தில் இருந்தார். என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த விரல தண்ணியில துவைச்சு என் நாக்கில் வச்சா போதும், நாக்கில் வச்சா போதும், இது ஆரம்பம். இதை விட கணக்கு இருக்கு பாருங்க, இது ஆரம்பம் இல்லையா இல்லையா. ஆகையினாலே சபை கனி நிறைந்ததா இருக்க வேண்டும், சபை அபிஷேகத்திலே வாழ வேண்டும், சபை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், சபை தேவனுக்கு ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். நாம தேவை இல்லாதவர்களுக்கெல்லாம் காத்திருக்கிறோம் பாருங்க, தேவை இல்லாததுக்கெல்லாம் காத்திருக்கிறோம் பாருங்க, அவசியம் இல்லாததுக்கெல்லாம் காத்திருந்து கடைசியில மிஞ்சது என்ன? கவலையும் கண்ணீரும். ஆனால் தேவன் வருகிறார், எனக்கு தெரியாது எப்ப வருவார் சொல்லி சபையானது ஆயத்தமாய் இருக்கேன் சொன்னார். பரிதாபத்துக்குரிய நிலைமை, ஐயையோ பரிதாபம். அதைத் தொடர்ந்து 14வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அண்டியும் வரலோராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறே 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறே 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் விதைக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகியால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம்.
இங்க பாருங்க, இங்க அடுத்த வருஷம் இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய்விட்டார். இப்ப நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்? அவருடைய வருகையை காத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த வருகையில என்ன தெரியுமா நடக்க போகிறது? என் ஆண்டவர் வந்து அவருடைய வருகையில் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? சபை, ஒவ்வொரு சபை ஆண்டவர் சந்திப்பார் என்று வைங்களேன். வாஞ்சி, உனக்கு நான் 1 தாலந்து கொடுத்தேன், உனக்கு நான் 2 தாலந்து கொடுத்தேன், உனக்கு நான் நேரத்தை கொடுத்தேன், உன்னை கையில சில காரியங்களை கொடுத்தேன், தேவ ராஜ்யத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு, சபையின் வாழ்க்கைக்கு, ஊழிய வாழ்க்கைக்கு. என்ன செய்தார்? என்ன செய்தார்? என்ன செய்தார்? என்ன செய்தார் என்று சொல்ற பொழுது என்ன தெரியுமா ஒருத்தன் சொல்லுவான், ஆண்டவரே, 2 தாளந்து தந்தீங்க, அதை 4 மாற்றின ஆண்டவரே, ஒரு ஊழியத்து தந்தீங்க, அதை நான் முடிமான அளவுக்கு என்னை கொடுத்து ஓடினேன் ஆண்டவரே, நீர் எனக்கு இதை தந்தீர், அதை நான் பாடுபட்டு ஊழியம் செய்து முடித்தேன் ஆண்டவரே, இரவு பகலாக கஷ்டப்பட்ட ஆண்டவரே, ஆனா நான் அதை அதனால் முடியுமான அளவுக்கு அதை நான் செய்து முடித்தேன். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார். உண்மையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்க வருகிறாருங்க. உண்மையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்க வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நான் போன முறையும் சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒருபோதும் நினையாதீங்க உங்களை நடத்துற ஊழியர்களை விட நீங்க ஏதோ தக்டிக்கல பெரியாக்கலன்னு சொல்லு, நினையவே நினையாதீங்க. எல்லாம் கவனித்து கர்த்தருடைய பாதத்தில் செலுத்தப்பட்டு அமர்ந்திருக்கிறார்களே ஒழிய நீங்க ஒருபோதும் நினையாதீங்க. நம்ம ஞானத்துக்கு இவங்க எங்க நின்ன கிறிஸ்தவர்களையும் எல்லாவிட்டால் தேவ சபையில இருக்கிறதுல சிலர் வந்து ஒரு மாதிரி நினைக்கிறது இல்லையா, என்ன தெரியுமா இவங்களுக்கு என்ன தெரியும் என்னன்னு சொல்லி நான் போன முறை சொன்னேன். இங்க என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது, என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது, உண்மை கொஞ்சத்துல உண்மை. ஐயா அப்படி நினைத்து நடந்து கொண்ட உன்னிடத்துல ஒரு உண்மையும் கிடையாது, அது உனக்கு தெரியுமா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தார் ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியத்தை தந்து இந்த போன முறை இந்த கிழமை நான் இந்த ஹோலிகோட்டா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுல என்ன தெரியுமா, ஒரு 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 ஊழியக்காரன் வயசான ஒரு மனிதன் லண்டன்ல அவர் பைபிள் ஸ்கூல்ல முடித்து பைபிள் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக வேண்டி அவங்க சொன்னாங்களாம் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன் 21 பகுதிகள் இருக்கிறது, 21 பகுதிகளுக்கும் 22 மாணவர்கள் இருந்தார்கள், 22 மாணவர்கள் இருக்கிற இடத்துல 20 பகுதி ஊழியம் இருந்தது. எல்லாரும் ஓடி போய் அதுல ஒரு சிறப்பு ஒன்று மாட்டி இருந்துச்சு, சிறப்பு மாட்டி இருந்து ஒவ்வொரு பக்கங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இந்த மனிதர் எல்லாரும் ஓடி ஓடி போய் ஒவ்வொரு சிறப்பா எடுத்து விட்டார். இந்த மனுஷன் கடைசியாக போனாரா, கடைசியாக போன பொழுது அங்க ஒரு சிறப்புமே இல்லை, ஊழியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல ஊழியத்துக்கு தேவையானவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா, ஓடி 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 போய் என்ன செய்தாங்க, அதை கொண்டு வா அதை புடுங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மனுஷன் கடைசியா வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே. அப்படி திரும்பி பார்க்கிற பொழுது என்ன ஒரு திறப்பு இருந்துச்சுதான், நீங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த சிறப்பை இந்த மனுஷன் எடுத்துக்கொண்டு என்ன தெரியுதுனா, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து போய் அங்க இருக்கிற டாய்லெட் எல்லாத்தையும் கிளீன் பண்றதுதான் அவருடைய வேலை. அவருக்கு ஒருத்தர் சொல்லு இல்லையா இந்த ஊழியத்தை செய்ய சொல்லி, எல்லா டாய்லெட்டும் அது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல அவருடைய ஊழியமே இல்ல, காலை பொறுத்து 2 வருஷமோ 3 வருஷமோ அவர் அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணி அவர் பப்ளிக்கா அந்த டிவியில பேசுறாரு. பேசுற பொழுதுதான் அவர் வயசு நல்ல வயசு உள்ள மனுஷன் எல்லாம் செய்ய ஒவ்வொரு நாளும் அங்க இருக்கிறவங்களுக்கு கேள்வி இது யாரு செய்யறான், யார் சார். ஒரு நாள் அது காலையில அந்த 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 யூனிவர்சிட்டி பிரின்சிபல் என்ன செய்தான்னு சொன்னா அவர் ஏதோ சாமான விட்டுட்டு போனா அந்த இடத்துக்கு வந்தார். வந்துட்ட பொழுது இந்த மனுஷன் இடுப்புல துணியெல்லாம் கட்டி கொண்டு நின்று கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறாரா. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன சொன்னாரா, அவ்வளவு திறப்புக்கும் இவர் தான் பொறுப்பு, அவ்வளவு திறப்புக்கும் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற மனுஷனாய் வாழ பழகிக் கொள்ளுங்க. தேவன் ஏன் வருகிறார், பொய் சொல்லுகிற உன்னையும் அநியாயம் செய்கிற என்னையும் கூட்டிட்டு போறதுக்கா, திரும்பவும் பெற்றுக்கொண்டு போய் சகல ஜாதியின் சீசராக்குங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் வர ஞானஸ்தானம் கொடுங்க, ஆண்டவர் வருவார் வந்து கேப்பார் உனக்கு கொடுத்த ஊழியத்தில் இது முடி என்ன செய்தாய், எங்க போனாய், எவ்வளவு ஜெபம் பண்ணாய், எவ்வளவு கொடுத்தாய், என்ன செய்தாய். ஆண்டவரே நீர் மோசமான ஆளுன்னு சொல்லி தெரிஞ்சு பேசாம அதே கதிரையிலேயே இருந்துட்டு ஆண்டவரே என்ன தெரியுமா, அந்த கடைசியில என்ன அந்த கடைசி வசனத்தை வாசிங்க, அந்த நீங்க வாசித்த அந்த கடைசி வசனத்தை வாசிங்க,
உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்,
அதுக்கு மேல வாசிங்க,
அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்க.
இவனை புறம்பான இயேசு வருகிறது என்னத்துக்கு தெரியுமா ஐயா, உனக்கு இன்றைக்கு தான் ரட்சிப்பு, இன்றைக்கு தான் உனக்கு கிருபை, இன்றைக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம், இயேசு வருகிறது என்னத்துக்கு தெரியுமா, புறம்பான இருளே உன்னைத்தான் என்னைத்தான் இவ்வளவு காலமாக நேசித்து ரத்தத்தை கொடுத்து உன்னை அழைத்து வாழ வைத்து இருந்த அதே ஆண்டவர் நீதியுடைய சிங்காசனத்திலே வந்து கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா, அங்க எங்க இருட்டு எது புறம்பான இருட்டு அதற்குள்ள உன்னையும் என்னையும் அனுப்புவதற்கு தான் என்பது மறந்துடாதீங்க. அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறோம், பிசாசத்தை ஆண்டவர் கொண்டு போகிறாரு, உலகத்தில் இருக்கிறவனு தான் இங்கு அனுப்பப்படுறாரு, அதுக்கு தான் ஆண்டவர் வர்றாரு. நாம என்ன செய்தோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீ ஆராதிக்கிறபடினால நீ கிறிஸ்தவன் கிடையாது, பைபிள் தூக்கிறபடினால நீ கிறிஸ்தவன் கிடையாது. ஆண்டவர் வருகிறார், ஏன் வருகிறார்? கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தார் பிரவேசியுள்ள, கொஞ்சத்தில் நல்லவனாய் இருந்தார் பிரவேசியுள்ள, நீ கொஞ்சத்தில் எனக்கு ஏதாவது செய்தார் பிரவேசியுள்ள. இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்து சலிச்சு போயிட்டீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் சலிச்சு போயிட்டீங்க? ஊழியமா வேணா, தொந்தரவு பிரச்சனை நிறுத்த கொள்ள முடியல. தேவனுக்கு முன்பாக கொஞ்சமாக இருந்து ஊழியம் செய்வேன், உண்மையாக இருந்த அந்த கொஞ்சத்துக்கு உண்மையாக இருந்து ஊழியம் செய்தா உன்ன மாதிரி நித்திர கொள்றது போல ஒருவனும் நித்திர கொள்ள மாட்டான். நீயும் கண்டதையும் செய்து கண்டதையும் சொல்லி கண்டதையும் பண்ணி கொண்டு ஊழியம் செய்தா நீ நித்திர கொள்ளவே முடியாது. ரெண்டு தாளாண்டு, மூன்று தாளாண்டு, ஐந்து தாளாண்டு, ஒரு தாளாண்டு, ஆண்டவரே நீர் உண்மை குறித்து நான் நல்ல அறிவு பாருங்க. அறிவு மாத்திரம் போதாது, நீர் கொடுமையான, நீர் கோபமானவர் ஆண்டவரே. அதனால புதைச்சு வச்சுட்டேன், புதைச்சு வச்சுட்டேன், ஊழியத்தை புதைச்சிட்டேன், நீ சொன்னதெல்லாம் புதைச்சிட்டேன், வார்த்தையெல்லாம் புதைச்சிட்டேன், பேசாம இருந்துட்டேன், பேசாம இருந்துட்டேன், அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க சரியில்லை, இங்க சரியில்லை, அதனால பேசாம இருந்துட்டேன். இத்தனை வருஷமாக செய்து 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 என்னத்தை கண்ட மாண்டவரை ஒன்றும் இல்லாண்டவராக இருந்துட்டேன். ஏதாவது நல்ல ஊழியம் வந்தா பார்ப்போம், ஏதாவது சரிப்பட்டா பார்த்துக்கொள்றேன். இதெல்லாம் சரி வராது, விடிய காலம் எழும்ப முடியாது, இரவுல வரவும் முடியாது. ஒரு முறையும் தான் கூட்டுறோம், உப்பல கொஞ்சம் குறைஞ்சதான் என்ன. அவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வருகிறார், ஊழிக்காரனாக உன்னிடத்தில் விசாரிக்க வருகிறார். ஊழிச் செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக ஒரு தாளாந்துக்கு எத்தனை தாளாந்து, ரெண்டு தாளாந்துக்கு என்ன செய்தா, மூன்றுக்கு எத்தனை செய்தா, அஞ்சுக்கு எத்தனை செய்தா, பத்து செய்தா, உன் தாளாந்துக்கு நீ எத்தனை என்ன எத்தனை விதமான பதில்களும் ஆதாரங்களும் நமக்கு கொடுக்கலாம். சரியில்லை, இது சரியில்லை, அங்க சரியில்லை, என்னால முடியல, இடுப்பு வலிக்குது, அது வலிக்குது, இங்க சரி வராது. உன் வேலையில நீ எத்தனை எவ்வளவு கணக்கு கருத்து வச்சுக்கிறியோ அதை விட கருத்து உன் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கு. இன்னைக்கு வேலையில போய் சொல்ல முடியாது, இன்னைக்கு கால் வலிக்குது, நான் நிக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது சரியில்லைன்னு சொல்லவே மாட்டேன். நான் சொன்ன பாருங்க, நமக்கு தலையடியோட நான் இருக்க சொல்லியிருக்கேன் ஆராதனை, நம்ம தலையடியோட வேலைக்கு போக தெரிஞ்சா நம்ம தலையடியோட ஆராதனைக்கு வர தெரிஞ்சிருக்கிறது. உனக்கு தலையடியோட இன்னைக்கு அநேகருக்கு ஆராதனைக்கு வர்ற ரூட் தான் தெரியுது இல்ல, ஆனா உலகத்துல ஜெர்மனில் இருக்கிற எட்டாவதுக்கு நான் போகாத ரூட் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஆராதனைக்கு வாங்கினா ரூட் தெரியுது இல்ல, ரெயின் தெரியுது இல்லைன்னு சொல்லி நிற்பீங்களே. கொஞ்சத்துல உண்மையாயிருங்க, கொஞ்சத்துல உண்மையாயிருங்க, தேவன் வர்ற. இன்னைக்கு நம்மளே ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவர் வருவார். ஒரு தாளம் உனக்கு கொடுத்த, எங்கே அடுத்து தானே என்ன செய்தார், நல்ல காரியத்தை தானே செய்த, என்ன செய்தார், தெரியாது. புதைச்சு வச்சுட்டோம், புதைச்சு வச்சுட்டோம், புதைச்சு வச்சுட்டோம். ஆண்டவர்கள் வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன? முதலாவது கிறிஸ்து ஏன் வர வேண்டும், இரண்டாவது கிறிஸ்து எப்போது வருவார், கிறிஸ்து ஏன் வர வேண்டும், கடைசி காலத்தில் அல்லாவிட்டால் கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக நடக்கிற சில அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து சிலதை பார்த்து நாம் கடந்து செல்வோம். இப்ப வாசிங்க மத்தேயு 24 6 வாசிங்க, 24 6
செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
கொஞ்சம் இது நாங்க போன முறையும் சில வார்த்தைகள் வாசிச்சுட்டாங்க, என்றாலும் நான் திரும்பி சொல்றேன், யுத்தங்களின் செய்திகளை நீங்க என்ன செய்வீங்க, கேள்விப்படுவீங்க. இன்னைக்கு யுத்த செய்தி கேள்விப்படாத யாராவது இருக்கீங்களா? இங்க ஒரு இடத்துலயும் யுத்தம் நடக்கல. சரி, ஓராவது ஒரு காலகட்டத்தில் ஒரு யுத்தம் நடக்காத ஒரு காலகட்டத்தை உன் வாழ்க்கையில நீ கண்டிருக்கியா? யுத்தம் அங்கங்கே 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 திரும்ப 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 நடந்து கொண்டே இருக்கிறது. இவைகள் எல்லாம் என்னத்தை குறிக்கிறது தெரியுமா? கிறிஸ்துவனுடைய வருகை, இயேசுவுடைய வருகை. அவர் வருகிறார். இதெல்லாம் வாசித்து இதெல்லாம் மண்டல போட்டு நாம சிந்திக்க தெரியாது, என்ன நடந்துட்டு இருக்குது, எப்ப நடந்துட்டு இருக்குது, ஏன் நடந்துட்டு இருக்குது, சரியா பிள்ளையா? அந்த அடுத்த வசனத்தை ஏழாவது வசனத்தை வாசிங்க.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும். எந்த தேசத்துல இல்ல? யூரோப் எடுத்து பாருங்க, சுத்தி எடுத்து பாருங்க, ஒரே எழுப்பு தான். அங்க இங்க எழும்புறது இங்க எழும்புறது ஒரே யுத்தம், ஒரே சத்தம், ஒரே அடிபாடு, ஒரே குத்துப்பாடு, ஒரே மரணம். என்னத்தை குறிக்கிறது? கிறிஸ்துடைய வருகை. கிறிஸ்துடைய வருகையை குறிக்கிறது என்பதை நாம் மறந்துவிட கூடாது இல்லையா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அச்சிலும் பல இடங்களில் உண்டாகும். பல நோய்களுக்கு இன்றைக்கு என்ன மறந்து கிடையாது? இன்றைக்கு அநேகருக்கு திடீரென்று ஏதோ ஒன்று தலை சுத்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படி இருந்தது, டாக்டர் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ஆள் மறிச்சு போயிருது, தெரியாது ஏன்னு சொல்லி தெரியாது. அது என்ன காரணம் இல்லாத ஒரு சாப்பிடு, டாக்டர்ஸே சொல்றாங்க எங்களுக்கு தெரியல. நல்லா இருந்த மனுஷன் இல்லையா? கொள்ளை நோய், கொள்ளை நோய் வருது, டபார் நாட்கள் போறாங்க இல்லையா? நல்லா இருந்தவர்கள் திடீரென்று ஒரு வைரஸ் பிடிக்கிறது, தபாரண்டு மறைக்கப்படுகிறார்கள். எப்படி, ஏன்? நேற்றுக்கு நல்லா இருந்த மனுஷன் இன்றைக்கு பார்த்தா வைரஸ் என்ன பிடிச்சி செத்து போயிட்டான். ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். பஞ்சம் பாருங்க, இன்னைக்கு பூமியில எல்லா இடத்திலையும் பிடிச்சு கொண்டிருக்கு. பஞ்சம் பூமியை நெருக்கி கொண்டிருக்கு தெரியுமா? குறிப்பிட்ட தேசங்களில் இருந்து இல்ல, இன்னைக்கு பணக்கார தேசங்கள்லயும் பஞ்சம் பெருகி கொண்டுதான் இருக்கு. எனக்கு தெரியல, உலக கணக்கின்படி 6 நிமிஷத்துக்கு ஒரு புள்ள, இல்லாவிட்டா 8 நிமிஷத்துக்கு ஒரு புள்ள மறைத்துக் கொண்டிருக்கு சாப்பாடு இல்லாம. 6 நிமிஷம் இல்லாவிட்டால் 8 நிமிஷம் எனக்கு சரியான இது இல்லை, ரெண்டு தான் ஒரு பிள்ளை செத்து கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா? சாப்பாடு இல்லாதபடி நான் இது இந்த கிழமை வந்த பேப்பர்ல, கடந்த 3 மாசத்துல ஏறத்தால 29,000 பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம செத்துருக்காங்க. 30,000 பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமனால செத்துருக்காங்க. பஞ்சம் பூமியை நெருக்கிக் கொண்டு இருக்கிறது பாருங்க. இது எல்லாம் என்னத்தை குறிக்கிறது, என்னத்தை காண்பிக்கிறது நமக்கு? கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது, இயேசுவின் வருகை சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சியை குறித்து நாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 கிழமைக்கு முதலையும் அங்கே வந்து பூமி இல்லையா, ஆசியா பக்கத்தில் பூமி அதிர்ச்சிக்கு பஞ்சமே கிடையாது பாருங்க. அடிக்கடி 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 பூமியை போட்டு எழுப்பி இல்ல வந்த எவ்வளவு தேசத்தையே உடைத்து விட்டது இல்லையா? பல அழிவு, பல அழிவு. இவைகள் எல்லாம் என்னத்தை குறிக்கிறது, என்னத்தை குறிக்கிறது? விஞ்ஞானத்திலே வளர்ந்து போகிற தேசங்கள் எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு கீழே போடப்பட்டது தெரியுமா? இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன நடக்கிறது, யூரோப்பா கம்யூனிட்டியில என்ன நடந்துட்டு இருக்கிறது, எல்லாம் பஞ்சங்களும் கஷ்டங்களும் வந்து என்ன செய்யறது என்று தெரியாமல் முடிந்த அளவுக்கு செய்வோம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனுஷனுடைய ஞானங்களும் ஒரு அளவுதான், எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான். முதல்ல வந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு மாதிரி வெளியே வந்தார்கள், அடுத்த பிரச்சனை. அமெரிக்கா தேசத்திலே அவங்க சொல்றாங்க, வல்லரசு நாடா இது நிற்குமா? வல்லரசு நாடாக இதை பார்க்கலாமா? எதிர்காலத்தில் பேப்பர்காரன் எழுதலன்னு எழுதுறான். அவன் எழுதுறானா இல்லையா? அது வல்லரசா இருந்துதா இல்லையா? ஒன்று என்ன தெரியுமா? பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் பூமியை தாக்குகிறது, தாக்குகிறது தான். அதை எவராலும் தடை செய்ய முடியாது. ஏன்? அவைகளெல்லாம் கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளங்களாக இருக்கிறது. உனக்கும் எனக்கும் தேவன் வருகிறது இன்ன நாளன்னு சொல்லி தெரியாது, ஆனா தேவன் வருகை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொள், நன்கு புரிந்து கொள், நன்கு சிந்தித்துக் கொள், நன்கு யோசித்துக் கொள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைக்கு
ஆரம்பம்,
இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பமா. இதையே சகிக்க முடியல உன்னாலும் என்னாலும், இதையே தாங்க முடியல. அடிக்கடி எல்லாம் மரண கோலத்தில இருந்து கொளறாங்க இல்லையா, இதையே சந்திக்க முடியலையே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இவைகள் எல்லாம் ஆரம்பம் ஐயா, இவைகள் எல்லாம் ஆரம்பம், இது ஒன்றுமில்லை, இவைகள் எல்லாம் ஆரம்பம். ஒன்பதாவது வாசிங்க.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜாதிகளாலும் பகைக்கப்படுவீர்கள், சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரி ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரி ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மீதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
இந்த அக்கிரமங்கள் எல்லாம் நிறைந்து, அநியாயங்கள் எல்லாம் நிறைந்து, விசுவாசிகளாக என்னாலும் உன்னாலும் சகிக்க முடியாத, தாங்க முடியாத ஒரு காலங்கள் வருகிற பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? அன்பிலே நாம் சோர்ந்து விடுகிறோம். நம்பினவர்கள் செய்கிற அநியாயங்களை சகிக்க முடியாது பாருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பைபிள் என்ன சொல்லுகிறது? இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், இதெல்லாம் நடக்கும் பாருங்க. அன்பா அனைகர் அனைகர் சொல்றது தெரியுமா? ஆரம்பத்தில் நீங்க சரியா அன்பா இருந்தீங்க, எங்களை எல்லாம் விசாரிச்சீங்க. இப்ப நீங்க விசாரிக்கிறதே இல்ல பாருங்க, எங்களை விசாரிக்கிறதே இல்லை. நீங்க என்ன சொல்லுகிறது வேதம்? அக்கிரமத்தின் மிகுதினாலே அன்பு என்ன செய்யும்? அங்க தனிந்து போயிடும், தனிந்து போயிடும். விசுவாசிகளாக, தேவ ஊழியர்களாக, தேவ ஜனங்களாக இருக்கிற நாம என்ன தெரியாது? இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். விசுவாசத்தை காண்பாரோ அவர் வருகிற நாட்கள். தொடர்ந்து வாசிங்க. முடிவு புரிஞ்சு நிலைநிப்போடே
ரட்சிக்கப்படுவார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேதம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்கிற அருவறுப்புகளை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன்.
அப்படி இருந்துட்டு 23 வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாவிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
பாருங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னையும் என்னையும் வஞ்சிப்பான். வஞ்சிக்கப்படாதிருங்கள், விழித்திருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள், விழித்திருங்கள். உனக்கு நினைச்ச நேரம், எனக்கு நினைச்ச நேரம் ஆராதனைக்கு வந்தா எப்படிங்க விழித்திருக்கிறது? எப்படி வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறது? நீங்க நினைக்கிறீங்க, நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், நாங்க தேவனுடைய விசுவாசத்துல சரியான, நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். நான் ஊழியம் செய்கிறேன், நான் விசுவாசி, நான் அப்படி, நான் இப்படி, நான் ஸ்ட்ராங். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்றது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி நீ வஞ்சிக்கப்படாதபடிக்கு. வஞ்சிக்கப்படுறது எப்படி தெரியுமா? உன் பக்கத்தில் இருக்கிறவன் வச்சுதான் ஒண்ணு வஞ்சிக்கிறது, வேற யார? அவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் வஞ்சிப்பான். வஞ்சிக்கப்படாதபடிக்கு அப்படி அடையாளங்கள் பெரிய. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா வச்சுருங்க, இது இதெல்லாம் கன காரியம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, அது இது சொல்லி பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் பாருங்க. அற்புதத்தை மாத்திரமே நம்பி வாழுகிற மனுஷன் உனக்கு ஐயோ. அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்களை நம்பி வாழுகிற மனுஷனுக்கு ஐயோ. எப்ப தெரியுமா? கிறிஸ்து வருகிற பொழுது. வேத வசனத்திலே தங்கியிரு,
தேவ வார்த்தையின் மீது அமர்ந்திரு, தேவ வார்த்தையிலே நடக்க கற்றுக்கொள், தேவ வார்த்தையை உணவாக உண்டு. உனக்கு அது கிறித்து வருகிற நாட்களில் ஜீவனாயிருக்க. இன்னைக்கு அற்புதம் சொன்னால் ஜனங்கள் ஒரு கூட்டம் ஓடித்தான் இருக்கு பாருங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். உனக்கு அற்புதம் வேணுமா? அல்லாவிட்டால் அற்புதத்தை செய்கிற தெய்வம் வேணுமா? அற்புதம் வேணுமா? அப்போ ஓடு. அற்புதத்தை செய்கிற தெய்வம் வேணுமா? இங்க வா ஆராதிக்க. அற்புதம், அதிசயம், இவைகள் எல்லாம் நடக்கும். பல விதத்தில் நடக்கும் பாருங்க. இந்த பூமியில வஞ்சிக்கிறதுக்கு ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது பாருங்க. சில சில காலகட்டங்களுக்கு சில சிலர் எழும்புவார்கள். பிறகு பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் எல்லாம் இருக்கீங்களா? சிலர் உங்களோட வாழ்க்கை கால உங்க வாழ்க்கை டைமுக்குல சிலர் எழும்புவாங்க. அப்படி ஒரு நல்ல மனுஷனா, அங்க போனா நல்லா இருக்குமா, அங்க போனா விசாரிக்கலாம், அங்க போனா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பேர் இல்லாம போயிடும். கொஞ்சம் காலகட்டத்துக்கு ஓடிக்கொண்டிருப்பாங்க. அந்த டைம்ல நீ வஞ்சிக்கப்பட்டு போயிடாது. தேவ சபையில உறுதியாயிரு, தேவனுடைய சமூகத்தில் உறுதியாயிரு, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்துரு. தொடர்ந்து வாசிங்க.
இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்திரத்திலே இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அரை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன்.
அப்படி இருங்க. அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிந்திருக்கிறேன். உங்களை மாதிரி நீங்களும் நானும் கிறிஸ்துவோட வருகையிலே கைவிடப்படுவோமா இருந்தால் எங்களை மாதிரி சொல்றீங்க முட்டாள்தனமான மனுஷர்கள் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? என்ன தெரியுமா சொல்லுது? முன்னுக்கே உனக்கு சொல்லியிருக்க அபாயம் என்று சொல்லி சொன்னா போற அதுக்கு போய் விழுந்தா நாம் என்ன செய்யறது? அதைத்தான் இயேசு சொல்றா, நான் முன்னுக்கே சொல்றேயா, நான் முதல்ல சபையே மனவாட்டிய தேவ மனுஷனே உனக்கு நான் சொல்றேன், முன்னுக்கே சொல்றேன். நீ வஞ்சிக்கப்படாதிருப்பாயாக, நீ வஞ்சிக்கப்படாதிருப்பாயாக. இதோ முன்னாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், அங்கே இருக்கிறார் இயேசு என்று சொல்லி, இங்கே இருக்கிறார் இயேசு என்று சொல்லி, அங்கே தெய்வம் இருக்கிறது. என்னைக்கு ஒரு கூட்டம் அங்க தெய்வம், அற்புதம் எங்க நடக்குதோ அதெல்லாம் தெய்வத்தின் அடிப்படையிலே நடக்கிறது சொல்லிதான் ஜனங்கள் நம்புகிறார்கள். விசுவாசின் அடிப்படையிலே அற்புதங்கள் நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தன் பில்லிசூரியத்தை கட்டுறான், என்ன ஒருத்தன் அவுக்குறான், இதுக்கு பேர் அற்புதமா? இதுக்கு பேர் அற்புதமா? சொல்லுங்க ஐயா. எத்தனையோ தேசிக்காய் போட்டு ஏதோ மந்திரத்தை ஊதி ஒரு மனுஷனை விசிறாக்குறான், இதுக்கு பேர் அற்புதமா? இதுக்கு பேர் அற்புதமா? அற்புதங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து புறப்படுகிறவை அல்ல. சில காரியங்கள் அற்புதத்தை போல நடக்கும், பெரிய அசாதாரணமாக இருக்கு. அந்திகிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறத விட அதை கண்டு ஒரு ஜனங்கள் கூடிவிடும். எங்கே பணம் இருக்கிறதோ அங்கே கழுகு இருக்கிறது. அதே வண்ணமாக இந்த காலத்தில் எங்க அற்புதம் நடக்குதோ அதுக்குண்டு ஒரு ஜனம் ஓடிக்கிட்டே இருக்கும் பாரு. ஆடு 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 ஆடு. இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க.
அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன்
அந்தகாரப்படும்.
உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த சூரியன் என்ன எவ்வளவு காலத்திற்கு ஒளி கொடுக்கும் என்பது அவங்களுடைய கேள்வி. இதெல்லாம் பேப்பர்ல வர்றது, நான் அதை எடுக்கணும்னு சொல்லி மறந்து விடுறேன். சூரியன் இன்னும் எத்தனை காலத்திற்கு ஒளி கொடுக்கும் என்னும் ஒரு பேப்பர்ல பார்த்தா, சூரியன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அது ஒளி கொடுக்க முடியாது. அதுக்கு பிறகு ஒரு பேப்பர்ல வாசிச்சு, சூரியன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது, அதனால சூரியன் எவ்வளவு காலத்துக்கு நின்று பிடிக்கும் சொல்லி நமக்கு தெரியாது. வேதத்துல இல்லாதது ஒன்றையும் விஞ்ஞானி பலம் பெல்ல வேதத்தில் இல்லாத ஒன்றையும் விஞ்ஞானி பலம் வெல். ஆகவே வேதத்தை வச்சிருக்கிற நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானி, ஆனா நீ நித்திர கொண்டிருந்தீன்னு சொல்லி மாதிரி ஒரு அஞ்ஞானி கிடையாது. வேதத்தை பார்க்கிற பொழுது உலகத்தில் நடக்கிறது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் நீ மினக்கட்டு பேப்பர் பண்றதுக்கு காசு கொடுத்து ஏ அநியாயம், அந்த காசு கொண்டு இங்க போர்டு காணிக்கல. வேதத்தில இருந்து உனக்கு நான் நடக்க போகிற எல்லாத்தையும் விளக்கு காட்டுறேன் இல்லையா. நட்சத்திரங்கள் விழுந்து விழுந்து விழுகுது, நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்குதுல. இன்னைக்கு நட்சத்திரத்தை சேர்த்து 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 ஏதோ சேர்த்து சேர்த்து கொண்டிருக்காங்க பாருங்க. நட்சத்திரம் நீ சேர்க்கிற நட்சத்திரம் எல்லாம் விழுந்து என்ன, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 29வது வசனத்தை வாசிங்க.
அந்நாட்களின் உபத்திரவம்
முடிந்தவுடனே
சூரியன் அந்தகாரப்படும்,
அந்தகாரப்படும்,
சந்திரன் ஒளியக்கூடாதிருக்கும்.
சந்திரன் கூட என்ன செய்யுமா, ஒளியை கொடுக்காதான். சில நாட்கள் சந்திரனை காணவே கிடைக்குது இல்ல பாருங்க. சரி, அது வேறு காரியம். ஆனா தேவன் அந்த நாட்கள் என்ன நடக்கிறது, உபத்திரவங்கள் எல்லாம், இந்த அநியாயங்கள், இந்த அக்கிரமங்கள், ஜனங்கள், விசுவாசிகள், அந்த ஜனம், இந்த ஜனம் எல்லாம் செய்தெல்லாம் முடிந்தவுடனே நடக்கிற அசாதாரணமான காரியம் என்ன தெரியுமா, சூரியன் என்ன செய்யும் தெரியுமா, அது மங்க ஆரம்பிக்கும் பாருங்க. அது வேணான்னு சொல்லும் பாருங்க. ஆண்டவர் வருகிறதுக்கு நான் ஒரு அடையாளம் காட்டணும் என்று சொல்லும் இல்லையா. அது விரும்பிச்சோ விரும்பலையோ அது தன் காலத்தில் அது செய்துதான் ஆகணும் இல்லையா. என்ன சொல்ல சூரியன் என்ன சொல்லுது தெரியுமா, எனி காணும் இவ்வளவு நாளும் உனக்கு நல்ல ஒளி கொடுத்ததுனால இந்த ஜனங்கள் என்னதான் எனக்கு செய்தாங்க வேணாம். இன்னைக்கு என்ன பரிதாபம் தெரியுமா, என்ன பரிதாபம் தெரியுமா, சூரியன் தெய்வத்தினாலே உருவாக்கப்பட்டுன்னு சொல்லி இந்த உலகம் எல்லாம் சொல்லுது. தெய்வத்தினாலே உருவாக்கப்பட்டது ஒன்று தெய்வமாக முடியுமா? ஒரு கூட்ட ஜன ஒரு ஏதோ ஒரு தேசத்துல சூரியன் தெய்வம், உருவாக்கப்பட்டது தெய்வனாலே உருவாக்கப்பட்டது ஒன்று தெய்வமாக முடியுமா? தெரியாது. ஆனா ஒரு நாள் ஒன்று நடக்க என்ன தெரியுமா, இந்த சூரியன் ஒளி கொடுக்கறது நிறுத்த பார்க்கும். அடுத்த வாசிங்க, அந்த வசனத்தில் பிற்பகுதியில் சூரியன் அந்த காலப்படும், சந்திரன் ஒளி கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள்
வானத்திலிருந்து விழும், வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும்.
வானத்துல இருக்கிறது எல்லாம் என்ன செய்யுமா, அசைக்க, ஐயா பூமியில இன்றைக்கு அசைக்கப்படுகிறது, ஒரு நாள் வரும் வானத்துல அசைக்கப்படும். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, பூமி அசைது, அசையுதுயா, அசைது, நம்பிக்கைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. ஒரு நாள் வானங்கள் அசைக்கப்படும், வானத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அசைந்து சின்ன பின்னமாக்கப்படும். இன்னைக்கு எல்லா தேசங்களும் சந்திர மண்டலத்தில் எப்படி கொண்டு போய் ஜனங்களை வாழ வைக்கலாம் என்பது அவருடைய நோக்கம். அங்கு ஏதாவது செய்யணும். ஏண்டா இவ்வளவு நாளும் இந்த பூமியில வாழ்ந்து எல்லாம் நல்லது செய்துதானே இருக்கிறோம், அதனால அந்த 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 மேலே கிடைக்கிறது ஒன்று பாருங்க, அதையும் போய் எப்படியாவது கெடுத்துடணும்னு சொல்லி, அதில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனம் ஓடிக்கொண்டே இருக்கு தெரியுமா. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்படி வாசிங்க 30வது வசனத்தை.
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளங்கள் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோண்டி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வருவதே வாசலருகே வருகிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இவைகள் எல்லாம் இந்த காரியங்கள் என்ன நடக்கிறதுக்கு முன்னே இந்த சந்ததி இந்த பூமியில ஜனங்கள் எல்லாம் ஒளிந்து போவாங்கன்னு சொல்லி நீ நினைக்க கூடாது. இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் ஒளிஞ்சு போய் இதெல்லாம் நடக்கணும், இவங்களெல்லாம் அப்பப்போ நடக்கணும். இதில் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் பஞ்சங்கள் பட்டினிகள் அது இதுன்னு சொல்லி எழுதணும். இதை விட ஒரு முக்கியமான வாசிங்க, லூக்கா 21-25 வாசிங்கள்.
சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களின் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன என்ன உண்டாகுமா, இந்த பூமியில
பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
தத்தளிப்பும் இடுக்கணும். இன்னைக்கு ஜனங்கள் கதறுகிறார்கள் பாருங்க, இன்றைக்கு ஜனங்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது, என்ன எங்க போவது, தத்தளிக்கிற ஒரு கூட்டம். அதை விட சமுத்திரம் என்ன செய்யுமா? சமுத்திரம் என்னங்க செய்யும்?
சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும்.
சமுத்திரமும் அலைகளும் என்ன செய்யும் தெரியுமா? அவைகள் முழங்கிக் கொண்டே இருக்கும். பாருங்க, இன்றைக்கு சமுத்திரத்தினால வருகிற அலைகள் அழிவுகளுக்கு கணக்கு இல்லை. பாருங்க, சுனாமி ஒன்று வந்துச்சு பாருங்க, அதுக்கு முன்பாக யாருக்கும் சுனாமி என்னன்னு தெரிய, ஒரு சிலர் அங்கங்க அதை குறித்து காய்ச்சிருக்காங்க. சுனாமி வந்ததும் பின்பாகத்தான் சுனாமி என்ன தெரியும். கடல் என்ன செய்யறது, அலைகள் என்ன செய்யறது, அமைந்து கொண்டு இருக்கிறது, சும்மா இருக்கிறது, திடீர்னு பார்த்தா என்ன நடக்கிறது, அழிவு அழிவு. பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், கொள்ளை நோர் ஒரு பக்கம், இயற்கைகள் தடுமாறி இயற்கைகள் வெளியே வந்து அதனாலே ஒரு விதமான அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, இவைகள் எல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது தெரியுமா? இவைகள் எல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? கிறிஸ்துண்ட வருகையை காண்பிக்கிறது, இயேசுண்ட வருகைகள். இத்தனை வருஷமாக பைபிள் வச்சிருக்கோம், கையெல்லாம் எல்லாருடைய பைபிள் இருக்குது, எல்லாரும் வச்சிருக்கிறோம். ஆனா என்ன உள்ளுக்கு இருக்குது? இயேசு வருவாரா? இயேசு வருவாரா? அல்லாவிட்ட இப்படியே வாழுகிறதா, மறிக்கிறதா? இயேசு வருகிறது அதிக நிச்சயம் என்பதை மறந்து விடவே கூடாது. இப்ப வாசிங்க, இந்த வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம், வெளிப்படுத்தல் 13 அதிகாரம், அதுல 16 வாசிங்க.
அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் சரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம்
666. இந்த இலக்கம் எப்பொழுது தெரியுமா? இது ஒரு காலகட்டம் ஒன்று வருகிற பொழுது இந்த பூமியிலே இந்த இலக்கம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம், முக்கியப்படுத்தப்படும், கட்டாயப்படுத்தப்படும் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு முதலிய எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆயத்தப்படுத்தி, இது செயல்பாட்டிலே எப்ப இறங்க தெரியாது, அதை குறித்து கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்முடைய நமக்கு முதலிய அவங்க கொடுத்துட்டாங்க. இது நம்முடைய தேர்தல் ஒரு சம்பிரதாயம் கொண்டது இந்த பேப்பர் தந்தாங்க. இதுல வலதுபுறத்திலே அது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சிப்ஸ் அதாவது உள்ளுக்கு வைக்கப்பட வேண்டும் சொல்லி இந்த 666 அந்த நம்பர் இல்லாம அல்லாவிட்ட அந்த சிப்ஸ் இல்லாம நாம எதுவும் செய்ய முடியாத ஒரு காலத்துக்குள்ள நம்ம வருவோம். அதாவது இன்னைக்கு 10 பேங்க் அட்டை இருக்கிற இடத்துல அங்க ஒண்ணுமே தேவையில்லாத ஒரு காலகட்டம் இல்லையா? நீங்க பேங்கிங் ஒரு கம்ப்யூட்டர் எல்லாம் உங்களுடைய கரத்துக்குள்ளேயே இருக்கு, உங்களுடைய நெத்தியில இல்லாட்டி வலது கரத்துல இருக்கும். அதற்குரிய காரியங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் நாம பேப்பர் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கெல்லாம் வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கிறது. பாருங்க, இதுக்கெல்லாம் நமக்கு வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கிறது. இது நடக்கிற காலத்துல இதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? விழிப்பில்லாதமையினாலே நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மாண்டு விடாத படிக்கு கவனம் உள்ளவர்களா இருங்க. எத்தனை பேர் இத்தனை காலம் வயல் வச்சிருக்கீங்க? கிறிஸ்துவின் வருகையை குறித்த ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். பாருங்க, 666 அவங்க தேவையான இன்ஃபர்மேஷன் தேவை தங்களுக்கு அடிச்சு கதைங்கன்னு சொல்லி எழுதிருக்காங்க. இருக்குது, ஆதாரங்கள் இருக்கிறது இல்லையா? இதுல ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு பாருங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தனை கொலை செய்தாங்க. கொலை செய்த விதம் எப்படி தெரியுமா? வெட்டுக்கு அளவில்லை, குத்துக்கும் அளவில்லை. கோர்ட்ல அவங்களை கேட்கிற பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க? பிசாசு சாத்தான் எங்களுக்கு சொன்னான், அதனால நாம் இதை செய்தோம். அவனுக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவன் சொல்றான் என்ன தெரியுமா? பிசாசு சொல்லிச்சுது. நான் வேத போன முறை பார்த்தேன், கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் எவன எப்படி ஆப்புறியோ அன்றைக்கு நீ சரி சொல்லிச்சுது. அதனால நான் செய்தேன் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். கிறிஸ்துவிட வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அந்த கேள்வி, நீ ஆயிட்டுமா? அல்லாவிட்டா இன்னும் எப்படி எவ்வளவு காலத்துக்கு இப்படி நாம வாழ போறோம்? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி ஒருத்தனை ஒருத்தனை ஏமாத்திட்டு தெரிய போறோம்? இன்னும் எத்தனை காலத்துக்கு உன்னுடைய ஊழியத்துக்கு, உன்னுடைய தாளாந்துக்கு, உன்னுடைய சபைக்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் ஏதோ சொல்லிக்கொண்டு தெரிய போகிறார்? கிறிஸ்து வருகிறார், அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் பூமியை, உன்னை, என்னை, சபையை நியாயத்திற்கு வருகிறார். நியாயத்தமா? நீ விழித்திருக்கிறாயா? நியாயத்தமா? தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.